பாகம் ஒன்று.
எர்த்தாம்டனில் சம்மர் ஆரம்பித்து விட்டது. சூரியன் தனது சம்மர் ஸ்பெஷலை காலையிலேயே காட்ட ஆரம்பித்து விட்டான். விளையாட்டு மைதானத்திலோ தெருக்களிலோ ஒரு குழந்தையும் கண்ணில் காணோம். ஆம், எல்லோரும் சம்மர் வெக்கேஷன் கிழக்கும் திட்டத்தில் இருந்தார்கள். அதிலும் பெற்றோர்கள் இருவரும் வேலை பார்ப்பவர்கள் சம்மர் கிளாஸில் சேர்த்து விடும் ஆர்வத்திலும் இருந்தார்கள். ஆனால் அருணுக்கு இந்த வருடம் வித்தியாசமாக இருக்கப் போகிறது. அருணின் மாமாவும் அத்தையும் அவர்களது குழந்தைகளோடு வரப்போகிறார்கள். ஒரு மாதம் முழுவதும் அங்கே இருக்கப் போகிறார்கள். அருணுக்கு ஒரே ஜாலியாக இருந்தது.
அம்மா, அவங்க எப்போ வருவாங்க?
படுக்கையிலிருந்து எழுந்த கணத்திலிருந்து கேட்க ஆரம்பித்து விட்டான். மாமா குடும்பத்தினரை எதிர்பார்த்து நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தான். அவர்கள் எர்த்தாம்டனுக்கு முதன்முறையாக வருகிறார்கள். அதுவும் இன்று இங்கிலாந்திலிருந்து முதன்முறையாக வருகிறார்கள். ஆகையால் அருணுக்கு அவர்களுடன் பேஸ்பால் பாஸ்கெட்பால் விளையாட ஆர்வமாக இருந்தது.
யாரை கேட்குறக்கண்ணா? மாமா, அத்தை.
ஓ, என்னோட அண்ணன் ஃபேமிலி பற்றி கேட்குறியா?
அம்மா நல்ல மூடில் இருப்பதை புரிந்து கொண்டான் அருண்.
இல்லை இல்லை, என்னோட மாமா அத்தை அவங்க ஃபேமிலி இங்கிலாண்டிலேருந்து வரதை பற்றி கேட்குறேன்.
ஓ, ரொம்ப கியூரியஸாக இருக்க போல் இருக்கு.
ஆமாம்மா,
பக்ரூட்டை சொல்லிட்டியா? அவனும் உன்னை விட கியூரியஸாக இருக்கான் போல் இருக்கு.
கீதா த லிவிங் ரூம் கடிகாரத்தை பார்த்தார். அவருக்கு கிடைத்த தகவல் படி அண்ணன் மதியம் வந்து சேர்வதாக இருந்தது. அதற்கு இன்னும் நேரம் இருந்தது.
அம்மா, அரவிந்தும் அனுவும் என் கூட பேஸ்பால் விளையாடுவாங்கல்ல? ஆனால் இங்கிலாண்டில் பேஸ்பாலே கிடையாதே.
அதை கேட்டதுதான் தாமதம். பக்கரு மாடிக்கு ஓடிப்போய் வாயில் பேஸ்பாலை கவிக்கொண்டு வந்தது. அருண் தன்னுடன் விளையாட வேண்டும் என்று காட்ட பந்தை கீழே போட்டது.
பத்தியா அருண், பக்கருவுக்கும் விளையாடணுன்ட்டு ஆசையாக இருக்கு. உன்னோட மாமா பசங்களையும் நம்மளை மாதிரி மாற்றிடுவான் பாரு.
அதே சமயம் யாரோ லிவிங் ரூமுக்கு வரும் சத்தம் கேட்டது. அந்த வீட்டில் இன்னும் ஒருவர் தான் இருக்கிறார். அது யார் என்று கீதாவுக்கு தெரியும். சாமான்களை நகர்த்தும் சத்தம் கேட்டதும் கீதா என்ன நடக்கிறது என்று புரிந்து கொண்டார்.
அப்பா, கிளீன் பண்ணுறீங்களா? எப்பயிலேருந்து?
பக்கருவும் அதன் பங்கிற்கு குலைத்து தன் கேள்வியை கேட்டது. சில நிமிடங்கள் கழித்து அப்பா ரமேஷ் தவிர பக்கரு, அருண், கீதா மூவரும் லிவிங் ரூமிற்கு வந்தார்கள். அப்பா ரமேஷ் மும்முரமாக சுத்தப்படுத்தும் வேலையில் இருந்ததால் தன்னை மூன்று ஜோடி கண்கள் வைப்புடன் பார்ப்பதை அவர் அறியவில்லை.
அப்பா!
என்னக்கண்ணா? ரமேஷ் டிவி பாக்ஸை தூசி துடைத்தார். பின்னர் படங்களை சரி செய்து காஃபி மேஜையில் இருந்த வேண்டாத பொருட்களை அகற்றி வேலையில் மும்முரமாக இருந்தார். கீதா அருணை பார்க்க அருண் தோளை குதிக்கு கொண்டான். சில நிமிடங்களில் ரமேஷ் கீதா அவன் பக்கம் திரும்பினார்.
My lovely wife, may I have a cup of coffee?
அருணுக்கு அப்பா இப்படி ஒரு இங்கிலீஷ் ஆக்சென்ட்டில் பேசியது புதுமையாக இருந்தது. கீதாவாவது அடிக்கடி ஆக்சன்ட் மாறி மாறி அருணுக்கு புஸ்தகம் படிக்கும்போது பலவிதமான ஆக்சன்ட்களை உபயோகப்படுத்துவார்.
அருண், மை பாய், டு யூ வாண்ட் எ லாலி? எவ்ரி திங் இஸ் ஹாங்கி டோரி, இஸ்ன்ட் இட்?
ரமேஷின் வினோதமான ஆக்சண்ட்டை கேட்டு பக்ரவும் வினோதமாக பார்த்தது.
அப்பா, உங்களோட பிரிட்டிஷ் ஆக்சன்ட் அம்மா எனக்கு புக் படிக்கும்போது பண்ணுற மாதிரியே இருக்குது.
இருக்காதா அப்படின்னா, உன் அம்மாவோட எர்த்தாம்டன் வரத்துக்கு முன்னாடி நான் டர்பிஷேரில் ஒரு பெரிய கவுண்டாக இருந்தேன். எல்லாரும் என்ன கவுண்ட் ரமேஷன் தான் கூப்பிடுவாங்க.
கீதா ரமேஷின் நக்கலான பேச்சை ரசித்தார். அவருடைய கிண்டல் கீதாவுக்கு மிகவும் பிடிக்கும். கீதாவும் தன் ஆங்கில புலிமையை காட்டிக்கொள்ள விரும்பினார்.
ஹலோ மை டியர், ஃபேன்சி எ கப்பா?
அருணுக்கு இது எங்கேயோ போகிறது என்று தோன்றியது. அப்பா அம்மாவிடம் நிறுத்த சொல்ல சொன்னான்.
அம்மா, நம்ம எப்பவும் போல பேசலாமா?
அப்பொழுது கீதாவிற்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்தது.
ஓ, மாமா ஃபேமிலி டிராஃபிக் ஜாமில் மாட்டிகிட்ருக்காங்க போல் இருக்கு, அதனால் லேட்டாக வருவாங்களாம்.
கீதா அருணிடம் அவனது ரூமை சுத்தம் செய்து அவனது இரண்டு கசங்களும் தங்க ஏற்பாடு பண்ண சொன்னார்.
அம்மா, அரவிந்த், அனு ரெண்டு பேரும் என்னோடய ரூம்லேயே இருக்கட்டும்மா, நான் ஷேர் பண்ணிக்கிறேன்.
அதில் பிரச்சனையே இல்லைப்பா அருண், ஆனால் இதை பற்றி நம்ம அனுக்கிட்ட தான் கேட்கணும். யூனோ ஷி இஸ் அ கேர்ள்.
ஓ, தோஸ் கேர்ள்ஸ்.
கீதாவிற்கு செல்ஃபோனில் அழைப்பவர் அதை எடுத்தார்.
ஹலோ,
நாங்கள் வந்தாச்சு கீதா.
எல்லோரும் வாசலை பார்க்க அங்கே அரவிந்தும் மனுவும் அவர்களோட பெற்றோர்களோடு நின்று கொண்டிருந்தார்கள்.
கீதா, ரமேஷ் மாமா!
அரவிந்தும் மனுவும் உள்ளே ஓடி வந்தார்கள். இவ்வளோ தூரம் வந்த பயணக் களைப்பு கொஞ்சம் கூட அவர்களிடம் இல்லை. கீதா தன் அண்ணி பாலாவிற்கு வருகை சொல்ல அவர் அருணை கட்டிக்கொண்டார்.
ஓ அருண், சின்ன பையனாக இருந்த எவ்வளோ பெருசாயிட்ட. ஆமாம் அண்ணி, அரவிந்தும் அனுவும் கொடுத்தான் ரொம்ப வளர்ந்துட்டாங்க.
குழந்தைகள் பிறந்த பின்னர் இதுதான் முதன்முறையாக பாலாவை பார்க்கிறார் கீதா. பாலா மிகவும் இளைத்திருந்தார்.
அண்ணி, நீங்கள் ரொம்ப இளைச்சிட்டீங்களே.
அதே சமயம் அருண் அரவிந்த் அனுவுடன் மாடியில் தன் அறைக்கு ஓடினான். பக்ரவும் உடன் ஓடியது.
அரவிந்த், அனு, முதல்ல உங்கள் பேக்ஸ் எல்லாம் ப்ராப்பராக வைங்க. என்ன அத்தைக்கிட்ட ரொம்ப பண்ணாதீங்க, உங்கள் அம்மாவோட பயங்கர ஸ்ட்ரிக்ட்.
அண்ணா, நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லை, சின்ன வயசுல இருந்தது போலவே அப்படியே இருக்க. அண்ணி, இவனுக்கு நாங்கள் டென்ஷன் அசோக்னு பேர் வச்சுருந்தோம். எப்போ பார்த்தாலும் பரபரன்னு ஏதாவது செஞ்சிட்ருப்பான். இவனை பற்றி நினச்சே எங்கள் அம்மா அப்பாவுக்கு எப்பயும் டென்ஷன் தான்.
ஏய் சிஸ்டர், உனக்கும் ஒரு நிக் நேம் இருந்துச்சு, சொல்லட்டுமா?
நிக்நேமா? எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லையே.
ஆ, உனக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருந்தால் நீ யாரையும் பேசவே விட மாட்டேன், பக்கத்தில் வரத்துக்கே நாங்களாம் பயப்படுவோம். அதுவரையும் அமைதியாக இருந்த ரமேஷ் இடையே புகுந்தார். அசோக்கு அப்பவே அப்படிதானா? ரமேஷிற்கு அண்ணன் தங்கை சண்டையில் உள்ளே புகழ்ந்து சீண்ட மிகவும் பிடிக்கும்.
எங்கள் குழந்தைங்கள்லாம் அருண் பேஸ்பால் விளையாடணும்னு ரொம்ப பிடிவாதமாக இருந்தான்.
அப்போது மாடிப்படியில் சத்தம் கேட்டது. அருண், அரவிந்த், அனு மற்றும் பக்கரு ஆளுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்டோடு கீழே வந்தார்கள். அனு இரண்டு கைகளிலும் க்ளவுஸ் அணிந்திருந்தாள். அனு, இது கிரிக்கெட் இல்லைம்மா, இங்கே பேஸ்பால் கற்றுக்குவோயே.
முடியாதுப்பா, நான் கிரிக்கெட் தான் விளையாடுவேன்.
அருண் அப்பாவிடம் ஓடி வந்தான்.
அப்பா, அரவிந்த் கிரிக்கெட் தான் முதல்ல வந்துச்சுன்னு சொல்கிறான்ப்பா, பேஸ்பால் அதை பார்த்து காப்பி அடிச்சாங்களாம், நிஜமாவாப்பா?
ரமேஷ் அசோக்கை பார்க்க அவர் புன்னகைத்தார்.
இல்லைப்பா அருண், பேஸ்பால் தான் முதல்ல வந்துச்சு, இவங்க கிரிக்கெட் தான் நம்மளை பார்த்து காப்பி அடிச்சாங்க.
அதெல்லாம் இல்லை, இங்க கிரிக்கெட் தான் ஃபர்ஸ்ட். நாங்க இப்ப அருணுக்கு சொல்லித்தர போறோம்.
இப்ப வேண்டாம்மா குட்டி,
பாலா சொல்லி பார்த்தார். அனு கேட்பதாக இல்லை. அசோக் கீதாவை பார்க்க அவர் பதிலுக்கு ரமேஷை பார்த்தார். பெரியவர்கள் அனைவருக்கும் விளையாட்டு வேண்டாமே என்று தோன்றியது.
அனுகுட்டி, அரவிந்த், அருண், நீங்கள் எல்லாரும் முதல்ல போய் குளிச்சுட்டு வாங்க, நான் ஸ்பெஷல் லஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன், சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மாவோட சாப்பாட்டை விடவா?
கீதா பாலாவை பார்த்து சிரித்து கொண்டே பேசினார்.
ஆமாம், நான் தான் டாப் குக் இங்கே.
பாலா புன்னகைத்தபடி உள்ளே சென்றார்.
அரவிந்த், அனு, அசோக், சீக்கிரமாக குளிச்சு ரெடி ஆகுங்க, அத்தை சாப்பாட்டை ஒரு கை பார்க்கலாம்.
அனுவும் அரவிந்தும் அம்மா சொன்னவுடன் ஒரு ரோபாட் போல செயல்பட்டார்கள். கீதாவுக்கும் ரமேஷிற்கும் தாங்கள் ஒரு மகனை வைத்து கொண்டு இவ்வளவு அவசியப்படும் போது இவ்வாறு இந்த இரண்டு குழந்தைகளும் வம்பு பண்ணாமல் எப்படி நடந்து கொள்கிறது என்று ரொம்ப ஆச்சரியமாகப்பட்டது அவர்களுக்கு.
வா வண்ணி, நல்லா வளர்த்துருக்கீங்க குழந்தைங்களை, சொன்ன உடனே கேட்குறாங்களே. எல்லாம் வெளியில தான் கீதா, இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து பாரு, ஒன்றும் கேட்க மாட்டாங்க.
பாலாவும் அசோக்கும் குளித்து ரெடியாவதற்கு உள்ளே சென்றார்கள். ரமேஷும் கீதாவும் டைனிங் டேபிளை செட் செய்தார்கள். அருண் தன் பாட்டிற்கு ஒரு புஸ்தகத்தை எடுத்து வைத்து கொண்டு படிக்க உட்கார்ந்தான். அம்மா கீதா அவ்வப்போது அருணை வேலை வாங்கி கொண்டிருந்தார். சற்று நேரத்தில் அண்ணன் அசோக் குடும்பத்தினர் அனைவரும் மிகவும் ஃப்ரெஷ்ஷாக வந்தார்கள். பாலா ஒரு சின்ன பிரேயர் சொன்னவுடன் அனைவரும் சாப்பாடு உட்கார்ந்தார்கள். சிறிது நேரத்திற்கு பாத்திரங்களின் ஓசை தவிர ஒரு சத்தமும் கேட்கவில்லை. அனைவரும் சாப்பாடு ருசியில் மயங்கி விட்டார்கள். எல்லோரும் நன்றாக சாப்பிட்டார்கள். அசோக்கும் ரமேஷும் பாத்திரங்களை கழுவ வைக்க உதவினார்கள். குழந்தைகளின் நபர்களை சத்தம் ஆரம்பித்தது. பெரியவர்களும் பேசத் தொடங்கினார்கள்.
என்ன, ஆப்பிள் பை சாப்பிட்றதுக்கு இடம் இருக்கா யார்கிட்டயாவது?
கீதா சொல்லிக்கொண்டே டெசர்ட்டிற்கு சர்வ் பண்ண ரெடியானார்.
ரொம்ப நல்லா இருக்கு கீதா, ஏதாவது ஃப்ரெஷ் ஆப்பிள் மிச்சம் இருக்கா இன்னும்?
ஃப்ரூட் பேஸ்கெட்டில் இருந்து கீதா பளபளவென்று ஒரு சிகப்பான ஆப்பிளை எடுத்து பாலாவிடம் கொடுத்தார்.
அம்மா, இது நம்ம கிரிக்கெட் பால் மாதிரி இருக்குமா?
அரவிந்த் ஜோக் அடித்தான். மதிய உணவுக்கு பிறகு பெரியவர்கள் லிவிங் ரூமிலும் குழந்தைகள் வெளியே விளையாடவும் போனார்கள். அரவிந்த் தனக்கு தெரியாத பேஸ்பால் விளையாட்டை விளையாட விரும்பினான். ஆனால் அருவும் கிரிக்கெட் விளையாடுவதிலே குறியாக இருக்கவே எல்லோரும் அதையே விளையாடினார்கள்.
அருண், உங்கள்கிட்ட ஸ்டம்ப்ஸ் இருக்கா? ஸ்டம்ப்ஸா அப்படின்னா? ஐயோ, அது கூடவா உனக்கு தெரியாது? அது இல்லாமல் கிரிக்கெட் விளையாடவே முடியாது. அப்போவா பேஸ்பாலே விளையாடலாம், அதுக்கு ஸ்டம்ப்ஸ் எதுவுமே வேண்டாம்.
அருணுக்கு கிரிக்கெட் கொஞ்சம் வியப்பாக இருந்தது. பேஸ்பால் மாதிரி எளிதாக அவனுக்கு தோன்றவில்லை. பேட்ஸ்மேன், பவுலர், விக்கெட் கீப்பர் போன்ற வார்த்தைகள் அவனுக்கு சிரிப்பை வரவழைத்தன. கிரிக்கெட் பேட்டை பார்த்தாலே அவனுக்கு சிரிப்பாக இருந்தது. பேஸ்பால் பேட் மாதிரி உருண்டையாக இல்லாமல் தட்டையாக இருந்தது. கிரிக்கெட் பந்தும் சிகப்பு நேரத்தில் ஆப்பிள் பழம் போல இருந்தது. ஒவ்வொன்றும் அவனுக்கு புதிதாகப்படவே அவனுக்கு இன்னும் ஆர்வம் அதிகரித்தது. அவனுக்கு விளப்பம் கொடுப்பது அணுவுக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. எப்படா விளையாட்டு ஆரம்பமாகும் என்று இருந்தது அரவிந்துக்கு.
அணு, அருணுக்கு விளையாட விளையாட எல்லாம் புரிஞ்சிடும், லெட் ஸ்டார்ட் பாஸ்.
நோ வே, நான் இதை ரூல்ஸ் சொல்கிற வரைக்கும் ஆரம்பிக்க போகிறதில்ல.
அணுவின் கையில் பந்து இருந்ததால் அருமின் வாயை மூடிக்கொண்டிருந்தான். அணு ஒவ்வொன்றாக விளக்க போதும் போதும் என்று ஆகிவிட்டது அருணுக்கு.
அணு விளையாட ஆரம்பிக்கலாமா? அருண், கொஞ்சம் கூட ரூல் தெரியாம விளையாண்டா எப்படி தப்பு தப்பா விளையாடுவ? முதல்ல கேம் கத்துக்கோ. அரவிந்த் மாதிரி எல்லாத்தையும் ரஷ் பண்ணாத.
அணு அப்படி சொன்னதும் ஆத்திரத்தில் அணுவை நோக்கி போனான் அரவிந்த். அருண் ஓடிப்போய் அரவிந்தை சமாதானப்படுத்தி திரும்ப போகச் சொன்னான். ஒரு வழியாக புரிந்து கொண்டு அருண் பேட் செய்ய தயாரானான். அணுவிற்கும் ஆட ஆரம்பிக்கலாம் என்று தோன்றிவிட்டது. அணு பந்து வீச போனாள். அரவிந்த் பின்பக்கம் விக்கெட் கீப்பராக இருந்தான். அருணுக்கு அணு என்ன செய்யப்போகிறாள் என்பதே புதிராக இருந்தது. அருண் எல்லா கியர்ஸையும் அணிந்து கொண்டு ஒரு ஆஸ்ட்ரோநாட் போல இருந்தான்.
அருண், நான் பேஸ்பால் போடுவா இல்லாட்டி ஸ்பின் பால் போடுவா? அப்படின்னா
சரியான டிராமா குவீன் பிரிய ஸ்டாரின் நினைப்பு.
பேஸ்பால் ஆர் ஸ்பின் பால்? ஓகே, ஜஸ்ட் பேஸ்பாலே போடு. ஆர் யூ ஷூர்? உன்னால் அடிக்க முடியுமா?
எல்லாம் டிராமா குவீன்.
தட்ஸ் ஃபைன், ஐ வில் ட்ரை.
அனு பேஸ்பால் பிச்சர் போல ஓரிடத்திலிருந்து பந்தை வீசாமல் ஓடி வந்து வீசினாள். அருண் பேட்டை சுழற்றினான். பந்து பேட்டில் நன்றாகப்பட்டு பறந்து போனது.
That was a good line delivery and he hits all the long on for a six.
அருண் பின்னால் இருந்து காமெண்ட்ரி கொடுத்தான்.
அருண், நீ முதல் பால்லே சிக்ஸ் அடிச்சிட்ட. இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக்.
அதை கேட்டதும் அணுவுக்கு கோபமும் அழுகையும் சேர்ந்து வந்தது. அடுத்த பந்து இன்னும் ஆக்ரோஷமாக வந்து வீசினாள். அதையும் அருண் தூக்கி அடித்தான்.
Wow, that's another six. There's nobody to stop Arun. That's two consecutive sixers.
வேண்டுமென்றே அரவிந்த் அணுவை மீண்டும் மீண்டும் டீஸ் செய்தான். அணுவிற்கு தாங்க முடியாமல் கோபம் கடந்த அழுகை வந்தது.
அணு, அருணை பாரு பாரு, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கிரிக்கெட் விளையாடுறான். உன் பவுலிங்கை எப்படி அடிக்கிறான் பாரு.
அருணுக்கு முதலில் குஷியாக இருந்தாலும் அணுவின் கோபத்தை பார்க்க பார்க்க என்னடா இது, சரியான இந்த பிரதர் சிஸ்டர் சண்டையில் மாட்டிக்கிட்டோமேனு இருந்தது.
அரவிந்த், அணுவை டீஸ் பண்ணாத ப்ளீஸ்.
நீ சும்மா இரு அருண், இவளுக்கு இன்னும் வேணும், இதுவும் வேணும். ரொம்ப தான் பெரிய ட்ராமா குயின், அட்ட ஷோ ஆஃப் பண்ணுறா பாரு.
அணுவின் முகம் ரத்த நிறமாக மாறியது. ஓடி வந்து அடுத்த பந்தை வீசினாள். அது ஒரு பீமர். பந்து தரையில் விழாமல் நேராக வந்து அருண் நெஞ்சில் அடித்தது. அருண் கீழே விழுந்தான். அவனது சத்தம் கேட்டு வீட்டின் உள்ளே இருந்து பெரியவர்கள் ஓடி வந்தார்கள்.
என்னாச்சு என்னாச்சு?
பாலா அருணை பார்த்து பதறிப்போய் கேட்டார். கீதா ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக இருந்தார். அப்பாக்கள் இருவரும் தூரவே நின்றார்கள்.
அம்மா, அணு கோபத்தில் வந்து அருணுக்கு ஒரு பீமர் போட்டாமா?
இல்லாத விளையாடும் போது தெரியாம தான் பட்டுருச்சு. அணு ஒன்றும் தப்பு பண்ணல.
அணு பேசாமல் உம் என்று நின்று கொண்டிருந்தாள். பெரியவர்கள் என்ன நடந்திருக்கும் என்று புரிந்து கொண்டார்கள்.
சரி சரி, நீங்கள் விளையாடினதெல்லாம் போறோம். அருண், நீ சட்டையை கழட்டு, அடி எப்படி பட்டிருக்குன்னு பார்க்கலாம்.
அருண் சட்டையை கழட்டினான். பந்து பட்ட இடத்தில் மிகவும் சிகப்பாக வீங்கி இருந்தது.
அச்சிச்சோ, இது நம்ம வீட்டில் உள்ள ஆப்பிள் மாதிரி இல்லை, ரெட்டாக பயங்கரமாக ஸ்வெல்லாக இருக்கே.
சம்மர் வெக்கேஷனுக்காக வந்த இடத்தில் தன் மகள் அணு இவ்வாறு நடந்து கொண்டிருந்தது அசோக்கிற்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை.
அணு, வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்?
ரமேஷிற்கு பார்க்க பாவமாக இருந்தது. அருணுக்கு ஒன்றும் இல்லை அசோக், அணு கிட்ட இப்படிலாம் சத்தம் போட வேண்டாம். என்ன, இதெல்லாம் கிட்ஸ் பிளே, இதெல்லாம் சாதாரணமாக நடந்தது தான், விட்டுருங்க. அருணும் கொஞ்சம் கூட அலட்டாமல் அமைதியாக இருந்தான். கிட்ஸ் மூவரும் அருணின் காயத்தை பார்த்து கேலி செய்து கொண்டு பேசிக்கொண்டிருந்தார்கள்.
இது ப்ளம்ஸ் போல இருக்கு அருண்.
இல்லை இல்லை, தக்காளி மாதிரி இருக்கு.
மூன்று குழந்தைகளும் சிரிக்க அந்த சிரிப்பில் பெரியவர்களும் கலந்து கொண்டார்கள். கீதாவும் பாலாவும் மௌனமாக இருந்து குழந்தைகளின் பக்குவத்தை ரசித்தார்கள். குழந்தைகள் நடந்ததை சகஜமாக எடுத்துக்கொண்டு சில நொடிகளில் மாறியது மகிழ்ச்சியாகவே இருந்தது.
கீதா தை அருணோட நெக்கில் ஆடம்ஸ் ஆப்பிள், ஆனால் அவனோட ஹார்ட்டில் அருண்ஸ் ஆப்பிள்.
அப்படின்னா ஈவ் யாரு? கீதா தை அருணுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா?
கீதா, உங்கள் வீட்டில் வாங்குறது ஆர்கானிக் ஆப்பிள் தானா? ஆமாம் தை, அம்மா எப்பயும் ஆர்கானிக் தான் வாங்குவாங்க. வாட் இஸ் த கன்ஃபியூஷன்? இது ஐம் நாட் ஷுர்.
பாலா சந்தேகமாக கேட்டதும் அருணின் மூளையில் ஒரு ஷாக் அடித்தது. எர்தாம்டன் நகரில் சில காலமாக நடந்த சம்பவங்களில் அருண் ஈடுபட்டதால் அவனின் குழந்தைத்தனம் போய் அவன் ஒரு வாரியர் போல சிந்தித்தான். அதுவும் ஹோர்ஷியானா நிறுவனம் என்றால் புலி போல பாய தயாராக இருந்தான். கொஞ்ச நாளாகவே அவனிலிருந்த ஆப்பிள் பற்றிய சந்தேகம் திடீரென்று ஒரு ஸ்லீப்பிங் ஜெயந்தாக எழுந்து கொண்டது. அனு அரவிந்தனுடன் அவன் அடித்து கொண்டிருந்த லூட்டி சட்டென்று நின்றது. பாலாயத்தை மேலும் என்ன சொல்லப் போகிறார் என்பதில் கேட்பதில் உன்னிப்பானான். அருணின் முகத்தில் மாற்றத்தை கண்டவுடன் கீதா மெதுவாக ரமேஷ் அருகில் சென்று கிசுகிசுத்தார். ரமேஷ் மெதுவாக பாலாவிடம் கிசுகிசுத்தார். கீதாவிற்கு தெரியும் பெண் விளைவுகள் பற்றி, அதன் கான்சிக்வன்சஸ் பற்றி. பாலாவின் பேச்சால் அருண் ஏதாவது விவகாரம் பண்ணி விடுவானோ என்றும் கீதா பயந்தார்.
அம்மா, பாலாத்தை சொல்கிற மாதிரி இந்த ஆப்பிள் ஏதோ இருக்குமா? நம்ம நோட்டீஸ் பண்ணாது எதையோ பாலாத்தை பார்த்துருக்காங்க பாரு.
அருண் அந்த கான்வர்சேஷனை தொடர்வதில் மிகவும் உறுதியாக இருந்தான். பாலா அவன் பேச்சை திசை திருப்ப பார்த்தார்.
இல்லை அருண், நான் ஏதோ ஐ ஜஸ்ட் காட் கன்ஃபியூஸ்ட். எல்லாம் சரியாக தான் இருக்கு, டோன்ட் வொரி.
அருண் மசியவில்லை.
இல்லாத்த, நீங்கள் ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க.
அருணின் குரல் ஒரு ஆர்மி கமாண்டர் கட்டளையிடுவது போல இருந்தது. பாலா கொஞ்சம் நடுங்கி போனார். ரமேஷ் கெஸ்ட் வந்திருக்கும் போது அவர்கள் முன்னே எதையும் காட்டிக்கொள்ள விரும்பாமல் அமைதியாக இருந்தார். அணுவும் அரவிந்தும் அருணின் முகமாற்றத்தை பார்த்து மிரண்டு போனார்கள். அணு அருணின் மூடி மாற்றுவதற்காக கேலியாக பேசினாள்.
வா அருண், நம்ம போய் திரும்ப கிரிக்கெட் விளையாடலாம்.
ஆமாம் அருண், லெட்ஸ் கோ, லெட்ஸ் பிளே கிரிக்கெட் மேன்.
பெரியவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் ஒருவர் ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார்கள். அருண் விட்டபாடில்லை.
பாலாத்த, நீங்கள் ஆப்பிள் பற்றி என்ன சொன்னீங்க, சொல்லுங்க.
பாலாவிற்கு மிகவும் எம்பாரசிங்காக இருந்தது. அருணுக்கும் ஹோர்ஷியானாவுக்கும் உள்ள என்மிட்டி பற்றி தெரிந்திருந்தால் அவர் ஆப்பிளை பற்றி கேட்டிருக்க மாட்டார்.
ஆப்பிள் இஸ் ஃபைன், நான் தான் ஏதோ கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அருண், அம்மா தான் சொல்லிட்டாங்களே ஒன்றும் இல்லைன்னு, வா விளையாடலாம். அம்மாவே ஒன்றும் ஒத்துக்க மாட்டாங்க.
அனு ஜோக் அடித்தாள். அருணுக்கு எந்த ஜோக்கையும் ரசிக்க மனமில்லை. அவன் சிந்தனை எங்கோ இருந்தது. அதை பார்த்து கொண்டிருந்த ரமேஷிற்கு கோபம் தலைக்கு மேல் ஏறியது.
அனு, பாலா, நீங்கள் இப்படி கெஞ்சாதீங்க. இவன் இப்படி தான், ஸ்டபர்ன் ஃபெலோ. இது சரியில்லை அருண், ட்ராப் திஸ் நான்சென்ஸ்.
ரமேஷ் கத்தின கத்தலில் அனு பயந்து போய் அருணை இறுக கட்டி கொண்டாள். ஆனால் அருண் தன் அப்பாவின் கத்தலை கொஞ்சம் கூட சட்டி செய்யவில்லை. பாலா பணிவுடன் கீதாவையும் ரமேஷையும் பார்த்து பேசினார்.
சாரி, என்னால் தான் இந்த கன்ஃபியூஷன் நான் எடுத்தேன், ஸோ சாரி.
அருண் ஒரு ராக்கை போல உம்மென்று இருந்தான். அவன் கண்களில் நீர் வழிந்தாலும் அவன் கொஞ்சம் கூட அசையாமல் நின்றிருந்தான்.
பாலாத்த, அப்படி என்ன நோட்டீஸ் பண்ணீங்க? ஏதோ இருக்கு, ஆனால் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க.
பாலா கீதாவை பார்க்க அவர் சம்மதத்துடன் அறிகுறியாக தலையசைத்தார்.
அருண், இந்த ஆப்பிளில் இருக்கிற ஷைன் ஒரு மாதிரி நேச்சுரலாக இல்லை. The wax is not, doesn't seem very real. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. Are you sure this is organic? ஆமாம் அண்ணி, ஆப்பிள் லேபிள் அப்படி தான் இருந்திருந்தது. There is no insecticide or chemicals used. கீதா, நான் ஒன்று மாதிரி not an agricultural scientist, ஆனால் இது just my opinion. ஒரு டவுட் மாதிரி இருக்குது, அவ்வளோதான்.
அருண் பாலாயத்தை சொன்னதை கேட்டவுடன் மெதுவாக எழுந்து ஒரு பொன்னகையோடு நின்றான்.
அம்மா, அப்பா, மாமா அசோக், அத்தை பாலா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது.
அவன் சொல்லிக்கொண்டே புன்னகையுடன் மாடிப்பறி ஏறி தன் அறைப்பக்கம் சென்றான்.
பாகம் 2 சந்திப்போமா?